செவிச்செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம். முத்தமிழ் சங்கத்தின் சங்கம் வானொலி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திருக்குறள், இனியவை கூறல் என்ற அதிகாரத்திலிருந்து. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின், பிறருக்கு நன்மையானவற்றை நாடி இனிமையுடைய சொற்களை சொல்லில் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும். இதையே கலைஞர் எப்படி சொல்றாருன்னா, தீய செயல்களை அகற்றி அறநெறி தழைக்க செய்ய வேண்டுமானால் இனிய சொற்களை பயன்படுத்தி நல்வழி எதுவென காட்ட வேண்டும். நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல். பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். இதையே கலைஞர் நன்மையான பயனை தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றை கூறுவோருக்கும் இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்கக்கூடியவைகளாகும். இன்று முத்தமிழ் சங்கத்தின் பொங்கல் விழா மவுண்ட் ஆல்பர்ட் வார் மெமோரியல் ஹாலில் மவுண்ட் ஆல்பர்ட்டில் காலை 10 மணி தொடக்கம் நடைபெற இருக்கின்றது. இது ஒரு இலவச அனுமதி நிகழ்வு. அனைவரையும் வருக வருகிறேன சங்க நிர்வாகிகள் வரவேற்கின்றார்கள். ஆடல் பாடலுடன் இனிமையான பட்டிமன்றமும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. பட்டிமன்றத்துக்கு தலைமை தாங்குவதற்காக முனைவர் திரு ரத்ன வெங்கடேசன் அவர்கள் சிங்கப்பூரிலிருந்து நியூசிலாந்துக்கு இன்று வருகை தந்திருக்கின்றார்கள். அனைவரும் வந்து ஆனந்தம் கொள்ள சங்க நிர்வாகம் அழைக்கின்றது. நமது முத்தமிழ் சங்க வானொலியில் இன்று திரு முனைவர் ரத்ன வெங்கடேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இவர்கள் சிங்கப்பூரில் இருந்து நியூசிலாந்து நாட்டுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். முக்கியமாக நமது பொங்கல் விழாவில் நடைபெற இருக்கும் பட்டிமன்றத்திற்கு தலைமை தாங்குவதற்காக இவர்கள் இவ்வளவு தூரம் நம்ம நாட்டுக்கு பயணப்பட்டிருக்காங்க. அவர்களோடு ஒரு நேர்காணல் இன்று உங்களுக்காக. இவர் புதுச்சேரியில் பிறந்து கல்வி கற்று சிங்கப்பூரில் ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டு பின் குடியுரிமையும் பெற்றவர். தற்போது தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறார். சிம் பல்கலைக்கழகத்துறையில் 10 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றியவர். தமிழ் இலக்கிய இலக்கண மானுடவியல் கருத்துக்களில் அதிக ஈடுபாடு, அதையொட்டிய தலைப்புகளில் நாவன்மையுடன் மேடைகளில் பேசி வருபவர். சிறந்த மேடை பேச்சாளரான இவரை சொல்லின் செல்வர், நற்றமிழ் நாவலர், இலக்கிய சுடர், இலக்கிய சுரவி, செந்தமிழ் டேனி என இன்ன பிற பட்டங்களால் அழைக்கப்படுபவர். வணக்கம் சார், இன்னைக்கு இந்த நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி முத்தமிழ் சங்க வானொலிக்கு நேர்காணல் கொடுப்பதற்கு இசைமைந்தவர்காக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுடனான நேர்காணலை துவக்குகின்றேன். உங்களுடைய பணி நிமித்தம் மற்ற விஷயங்களை பத்தி நம்மளுடைய வானொலி நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் ரத்ன வெங்கடேசன், சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய கழகத்தினுடைய தலைவர், தமிழ் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். இப்ப சிங்கப்பூர்ல வந்து ஓய்வு பணி செய்து கொண்டிருக்கின்றேன். இருந்தாலும் இப்பொழுது முத்தமிழ் விழாவிற்காக நியூசிலாந்து வர இருக்கின்றேன். அங்கு இருக்கின்ற என் நண்பர் லட்சுமண் சொக்கலிங்கம் அவர்கள் என்னை அழைத்திருந்தார். அதற்கான ஏற்பாடுகளை செய்தது அவர்தான். பெருமகிழ்ச்சியாக உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கின்றேன். உங்களோடு கலந்துரையாடவும் உங்களோடு கலந்து எல்லா விஷயங்களும் பகிர்ந்து கொள்ளவும் எனக்கு பெருமகிழ்ச்சி. நான் சிங்கப்பூர்ல தமிழ் இலக்கிய கழகம் என்ற அமைப்பு 20 ஆண்டுகளுக்கு முன்னே துவக்கப்பட்டு இலக்கியம் சார்ந்த நிகழ்வுகளை மட்டுமே கவனம் செலுத்துவது என்ற கோட்பாட்டை வைத்துக் கொண்டு இலக்கியத்திற்காக மட்டுமே நாங்கள் அதை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். வாரந்தோறும் நிகழ்வுகள், மாதந்தோறும் நிகழ்வுகள், ஆண்டுதோறும் நிகழ்வுகள் என்று நிகழ்வுகளை நடத்திக் கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் எதற்காக என்றால், அடுத்த தலைமுறை மாணவர்களை, பிள்ளைகளை, இளைஞர்களை சென்று சேர வேண்டும் என்பதற்காக இவைகளை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம். இலக்கியம் என்பது, தமிழ் இலக்கியம் என்பது அது இலக்கியம் மட்டுமல்ல, அது வாழ்வியல். சங்க இலக்கியம் வாழ்வியல், தொல்காப்பியம் வாழ்வியல், சங்க இலக்கியத்துக்கு பின்னாடி தோன்றிய பக்தி இலக்கியம் வாழ்வியல், சங்க இலக்கியத்துக்கு பின்னாடி தோன்றிய சங்கம் மருவிய இலக்கியம் வாழ்வியல், இவைகளெல்லாம் வாழ்வியலாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஏன்னா புலவர்கள் எல்லாம் வாழ்க்கையை தான் படமாக பிடித்து காட்டியிருக்கிறார்கள். அந்த வாழ்வியலை நாம் எடுத்துக்கொண்டு இன்று நாங்கள் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஆண்டுக்கு இரண்டு முறை உண்டு நவீன யுகத்தினுடைய விடுவெளியாக இருந்த பாரதியினுடைய சீடன் பாரதிதாசனுக்கு ஆண்டுதோறும் சுழலும் சொற்போர் என்ற வடிவத்திலே விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய படைப்புகள், அவருடைய சிந்தனைகள், சித்தாந்தங்கள் இவைகளை மையமாக கொண்டு ஒரு சிறந்த ஒரு நிகழ்வை ஏப்ரல் மாதத்தில் 4வது வாரத்திற்குள் நடத்தி முடித்து விடுவோம். அது வெற்றிபெற்ற நிகழ்வாக 20 ஆண்டுகளாக நடக்கிறது. அப்பொழுது நாங்கள் ஆய்வு கோவை நூலையும் வெளியிடுவோம். அதற்கு பிறகு செப்டம்பர் மாதத்திலே காப்பிய விழா, ஏன்னா காப்பியம் மறக்கப்பட்டு விடக்கூடாது. காப்பியம் என்பது குடிமையியல் வாழ்வி, அவர் குடிமக்கள் எப்படி வாழ்ந்தார் என்பதை காட்டுவதுதான் குடிமையியல் வாழ்க்கையை காட்டுகின்ற காப்பியம். சிலப்பதிகாரம், மணிமேகலை என்ற இரண்டும் இரட்டை காப்பியங்களாக இருந்தாலும் கற்பனைகள் அது இருந்தாலும் கூட வாழ்வியல் தத்துவங்கள், மனிதன் எப்படி, சங்க மனிதன் எப்படி வாழ்ந்தான், அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, எப்படி வேறுபட்ட வாழ்க்கையாக இருந்தது என்பதை எல்லாம் காட்டுகின்ற இலக்கியங்கள் காப்பியம். அந்த காப்பியங்களுக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இவைகள் தான் தொடர்ந்து நாங்கள் தமிழில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அவ்வப்போது ஆய்வு கட்டுரைகள், ஆய்வு மாநாடுகள், கவியரங்கங்கள் இவைகள் எல்லாம் நடத்துவதும் நடத்தி கொடுப்பதும் எங்களுடைய பணியாக செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படித்தான் எங்களுக்கு லட்சுமண் சொக்கலிங்கம் அவர்கள், ஐயனா ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய எம்ஓஐ நான் போட்ட பொழுது அவர்கள் எங்களோடு இணைந்து பயணித்தார்கள். அவர் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவர் என்னுடைய முன்னவர் கல்லூரியில் தெரியும். அப்புறம் ரொம்ப நெருங்கி பயணம். அவருடைய தமிழ் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னுடைய தமிழ் பேச்சு அவருக்கு பிடிக்கும். இவையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் முத்தமிழ் விழாவிற்கு வர வேண்டும் என அழைத்த போது அவசியம் வருகிறேன் என்று சொல்லி இப்போது இங்கே வந்திருக்கின்றேன். உங்களை எல்லாம் சந்திப்பதிலும் உங்களை எல்லாம் பார்த்து பழகுவதிலும் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன்.
உங்களுடைய களப்பணியை பத்தி மிக விரிவா நம்ம நேயர்களோட பகிர்ந்துகிட்டீங்க, மிக்க நன்றி. அதற்கு நீங்க அத்தனை விஷயங்களையும் சிறந்த பேச்சாளர்ன்றத அழகா நிரூபிச்சிட்டீங்க. என்னுடைய அடுத்த கேள்வியே, நீங்க ஆய்வு கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்கீங்க, பல நாடுகளுக்கு நீங்க பிரயாணம் பண்ணிருக்கீங்க தமிழுக்காக, தமிழ் ஆய்வு கட்டுரைகளுக்காக, இத பத்தி கொஞ்சம் நம்ம நேயர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள்.
மிகச்சிறப்பு, நல்ல கேள்வி இது. இன்னைக்கு தரமான ஆய்வு கட்டுரைகள் வருவது என்பது குறைந்து விட்டது. இன்னும் தரமான ஆய்வே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு கூட வார்த்தைகளை பயன்படுத்தலாம். ஆனால் தரமான ஆய்வு என்பது இலக்கியத்தில் இருக்கின்ற சாராம்சத்தை எடுத்து எழுதுவதல்ல, அதனோடு எப்படி அது இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்ற ஒரு புதிய சித்தாந்தத்தையும் கலந்து அதை கோர்வையாக்கி அப்படி இருந்தா எப்படி இருந்திருக்கும், இல்லைன்னா இப்படி இப்படி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவதால்தான் ஆய்வாக இருக்க முடியும். ஆய்வுக்கு ஒரு கருதுகோள் இருக்க வேண்டும். அந்த கருதுகோள், ஹைபோதசிஸ் சொல்லுவோம், அந்த கருதுகோள் முழுமையாக மாற்றம் அடையாமல் அது வெற்றி பெற்றதாக வந்து நிற்க வேண்டுமானால் அதை நோக்கி நம்முடைய பயணம், கருத்துக்கள், சித்தாந்தங்கள், அதில் இருக்கின்ற தெளிவுகள் எல்லாம் நாம் எடுத்துக் கொடுக்கின்ற பொழுது அதற்கு துணை நூல்கள் அவசியமாக தேவை. ஏன்னா இலக்கியங்களை படிக்கிறதே நம்ம நூல்கள் தான். இலக்கியங்கள் இருக்கிற செய்திகளை நமக்கு சொல்றதே வந்து துணை நூல்கள். அப்ப துணை நூல்களை, நூல்களை எடுத்துக்கொண்டு இந்த நூல் நான் இதை சொல்லியிருக்கிறதாக தான் நான் உடன்படுகிறேன், மறுக்கிறேன் என்று சொல்லி ஆய்வு கட்டை தர வேண்டும். பல ஆய்வு கட்டைகள்ல துணை நூல் பட்டியலும் இல்லை, துணை நூல் இந்த நூல்களும் இல்லை, எதுவும் இல்லாம அப்படி கட்டளை கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நான் தருகின்ற ஆய்வு கட்டுரைகள், ஆய்வு நூல்கள் அத்துறையுமே தரமுடியதாக இருக்க வேண்டும் என்று கவனமா இருப்பேன். மலேசியாவில நிறைய நிகழ்வுகள்ல, பல்கலைக்கழக நிகழ்வு, அங்கிருந்து சான்றோர் பேரவை நிகழ்வு, அங்க இருக்கின்ற இன்னும் பல நிகழ்வுகள்ல என்னுடைய கல்வியியல் புலத்துல கூட என்னுடைய ஆய்வு கட்டுரைகள் படைத்திருக்கிறேன். இன்னும் மலேசியா, இந்தியா, இந்தோனேஷியால சில பகுதிகளில், எல்லா இடங்களிலுமே என்னுடைய ஆய்வு கட்டுரைகள் பரவலாக வந்திருக்கிறேன். நான் ஆய்வு கட்டை தருகிறேன் என்று ஒத்துக்கொண்டேனால் என்னுடைய ஆய்வு கட்டை தரமானதாகத்தான் வரும், இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேன். அப்ப முடியலங்க, நான் அப்புறம் தரேன்னு சொல்லிடுவேன். இதுக்கு மூல காரணம் என்னுடைய பேராசிரியர் காப்ப அரவணன் அவர்கள். நான் எம்சல் அவர்கிட்ட பயின்ற பொழுதும், அவரோடு தொடர்ந்து நிறைய நாள் பயணித்த போதும், அவர் எனக்கு எட்டு சென்ற பணி, நாங்கள் ஒரு 6 பேருக்கு சேர்ந்து ஒரு கட்டளை பிறப்பித்தார். அது 6 என்கின்ற ஆராய்ச்சி அமைப்பு. அது இந்தியாவில் இன்னும் டிசம்பர் மாசம் நடத்திட்டு இருக்கோம். அந்த 6 ஆராய்ச்சி அமைப்பு தான், அந்த 6 என்பது ஆய்வு கட்டுரைகளுடைய களமாக இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்டுரை வடிவங்களை தந்தது அவருடைய அற்புதமான ஒரு அர்ப்பணிப்பு பணிதான். இவைகளெல்லாம் தான் என்னுடைய ஆய்வு கட்டுரைகள் தரமாக இருக்கவும், பல நாடுகள் ஆய்வு கட்டுரை படிக்கவும், விவாதங்களில் கலந்து கொண்டு விவாதங்களிலே கருத்துக்களை எழுப்புவதுமாக பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து இது நிகழும் வாய்ப்பு இருந்தால் உங்களோடும் கூட அது போன்ற சந்திப்புகளை நிகழ்த்த நான் தயாராக இருக்கின்றேன்.
மிக மிக அருமையா சொன்னீங்க. ஆய்வு கட்டுரைகள் வந்து எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கணும், அதில் எந்த மாதிரியான மேற்கோள்கள் நூல்களை படிச்சு அதிலிருந்து ஆய்வு கட்டுரை எழுதுறாங்க அப்படிங்கறத குறிப்பிடணும்ன்றத ரொம்பவும் அருமையா சொன்னீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டுவிட்டு உங்களுடனான நேர்காணல் மறுபடியும் தொடரும்.
தம்பி அவள் நல்லா அழகா பண்ணு பாத்தியா, தமிழே நாளும் நீ பாடு. இந்த பாடு
தமிழே நாளும் நீ பாடு.
அமுதே தமிழே அழகிய மொழியே எனது. இந்த பாடு
அமுதே தமிழே அழகிய மொழியே எனது.
நேயர்களை மறுபடியும் வரவேற்கின்றோம். இன்று திரு ரத்ன வெங்கடேசன் அவர்களுடன் நாம் கலந்துரையாடல் செய்து கொண்டிருக்கின்றோம். நேர்காணல் அவங்க இதுவரைக்கும் ஆய்வு கட்டுரைகள் பத்தியும் அவங்களுடைய களப்பணி பத்தியும் சொன்னாங்க. இப்ப அடுத்ததா அவங்கள்ட்ட நாம கேட்க போற கேள்வி,
அடுத்தது வந்து நீங்க நம்ம புலம்பெயர்ந்த மக்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம புலம்பெயர்ந்து வரும்போது நம்மளுடைய வாழ்வாதாரம் நம்ம முதல்ல நம்ம நிக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர, அடுத்தது நம்ம தமிழ் மொழிக்கு நம்ம மொழிக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு யோசிக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஓடி போயிரும் நம்ம புலம்பெயர்ந்து வரும்போதே. ஆனா நீங்க வருஷந்தோறும் சிங்கப்பூர்ல இலக்கிய விழான்றது நடத்திட்டு வர்றீங்க, நீங்க வந்த நாள்ல இருந்து அது எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சுன்றது கொஞ்சம் பகிர்ந்துக்கங்களேன்.
நிச்சயமா நிச்சயமா, நல்ல நல்ல வினாவும் கேட்டிருக்கீங்க. எனக்கு உண்மையிலேயே இதெல்லாம் எங்க சொல்லணும்னு நினைக்கின்ற பொழுது நீங்க வாய்ப்பு தந்திருக்கீங்க. அதாவது தமிழ் மேல ஆர்வம் இருந்துதான் நான் தமிழே படித்தேன். அது ரெண்டு விஷயம் இருக்குது. தமிழ் படித்து தமிழ் ஆசிரியராக பேராசிரியர் வரணுங்கிறது என்னோட தொடக்க கால குறிக்கோளாகவே இருக்கு. அதை நோக்கி பயணித்தேன். பல பேருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்ச போது ஆச்சாரம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் சரியா எதையும் செய்யாம நிகழாம போயிடுவாங்க. ஆனா நான் விழுந்ததுக்கு காரணம் தமிழ் மேல இருந்த ஆர்வம், தமிழ் தொடர்ந்து அதில் பயணிக்க வேண்டும் என்பது. குறிப்பா சங்க வாழ்வியல்ல சங்க பாடல்கள்ல சொல்லாத எதுவுமே இல்லை. அவ்வளவு செறிவுடைய வாழ்க்கை வாழ்ந்த நம் தமிழர் இன்னைக்கு ஏன் வந்து தேங்கி போயிருக்கிறாங்க, இன்னைக்கு ஏன் எங்கோ ஒரு இடத்துல முடங்கி போயிருக்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்ட்டு இன்னமும் நான் தொடர்ந்து அதுக்கு ஒரு கருதுகோளாக நான் வைத்துக் கொண்டிருப்பது, அரை இலக்கியங்கள் கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழ்ல சொல்லாத அறமே கிடையாது. அந்த அறம் இன்னைய வரைக்கும் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், ஒன்று சொல்லினா அங்க நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அறம் அந்த செய்தி நின்று போகணும், அது வளர்ந்து விட்டது என்று பொருள், அல்லது அது மீண்டும் தீர்ந்து விட்டது என்று பொருள். ஆனால் அப்படி இல்லாமல் மாறாக இன்றும் தொடர்ந்து அறம் தேவைப்படுகிறது. ஏன் எங்க தமிழ் மக்கள் சோலை போனார்கள், எங்கே தமிழ் மக்கள் அந்த அறங்களை கேட்காமல் போனார்கள் என்ற கேள்வியில இன்னும் தொடர்ந்து நான் அந்த கருதுகோளாக வைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நல்ல முடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. உண்மையிலேயே தமிழ் மீது இருக்கிற பற்று என்பதை விட அந்த அது என்னுடைய தாய்மொழி என்கிற பாசம், தாய் மீது இருக்கிற பாசமும் மற்றவர்களும் இருக்கிற பாசம் வேற, உங்களுக்கு நல்லா தெரியும். இது தாய்மொழி மீது தாய் மீது இருக்கின்ற பாசம். அதனால தமிழ் தான் எனக்கு மூச்சு, தமிழ் தான் எனக்கு பேச்சு, தமிழ் தான் எனக்கு சோறு போடுது. எங்க பசங்க அடிக்கடி கேட்பாங்க சிங்கப்பூர்ல, ஆசிரியர் உங்களுக்கு தமிழ் சோறு போடுமான்னு. எனக்கு தமிழ் தான் சோறு போடுது, தமிழ் படிச்சேன், தமிழால உயர்ந்தேன், தமிழால உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், அதனால நான் சாப்பிடுறேன். நான் மட்டும் இல்லை, என்னை சார்ந்தவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தமிழ் எனக்கு சோறு போடுகிறேன்னு சொல்லி அவங்களுக்கு இந்த பதில் நான் கொடுப்பேன். ஆக தமிழ் மீது காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கின்றார்கள் அப்பர். அதனால தமிழ் மீது ஒரு காதல், அந்த காதலனால தொடர்ந்து பயணித்தது. பயணித்ததுனால ஏதாவது செய்ய, நான் மட்டும் படிச்சு நான் மட்டும் சுழிச்சு நான் மட்டும் அப்படி வச்சுக்க கூடாதுங்கிற எண்ணம் எனக்கு என்னைக்குமே உண்டு. அதனால நல்ல கற்றறிந்தவர்களை மேடையேற்றி அவர்கள் வாயிலாக புது புது செய்திகளை இலக்கியம் தருகின்ற சுவை மிகுந்த செய்திகளை பரப்ப வேண்டும், மற்றவர்களுக்கு தர வேண்டும், அவர்களும் அதை மகிழ வேண்டும், மீண்டும் அவர்களும் தேடி அதை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் எனக்கு தொடர்ந்த காலத்திலிருந்து இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். என்னால் இயன்றவரையும் நிகழ்த்துவேன், இன்னும் நிகழும்.
மிக அற்புதமா மடை திறந்த வெள்ளம் போல தமிழ் மொழியில அற்புதமா உரையாற்றி எங்களோட இன்னைக்கு இவ்வளவு பிஸியான நேரத்திலையும் நீங்க நேரம் ஒதுக்கி முத்தமிழ் சங்கத்துக்கு உங்களுக்கு நேர்காணலுக்கு இசைந்ததுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள்.
தமிழ் வானொலி நிலையத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. உண்மையிலேயே தரமான கேள்விகளை கேட்கின்ற பொழுதுதான் தரமான பதில்கள் வெளியே வரும். ஒரு ஆய்வுபூர்வமான கேள்வி அமணி அவர்கள் இப்பொழுது கேட்டு அதை பெற்றார்கள், என்னால் தர முடிந்தது. உண்மையிலேயே நல்ல ஒரு தமிழ் கற்ற அறிஞர் வானொலி நிகழ்த்தி நடத்தி கொண்டிருக்கிறார். நல்ல தமிழ் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழராய் பிறந்த நாம் எல்லாம் தமிழுக்கு தொண்டு செய்வது என்பது தமிழை தொடர்ந்து பேசுவது, நம்மை அறிந்த தமிழ் மக்களிடம் தமிழோடு கலந்து உறவாடுவது என்பதாக வைத்துக் கொண்டு நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.
அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழ் சங்க வானொலி நிகழ்ச்சியின் இன்றைய கதை நேரம். கதையின் தலைப்பு எதிர்ப்பிலேயே வாழுங்கள். ஒரு கப்பல் கடலுக்குள் போவதில் எவ்வளவு கஷ்டங்கள் காத்திருக்கின்றன. புயலடிக்கலாம், பாறையில் மோதி கப்பல் டைட்டானிக் மாதிரி உடைந்து போகலாம், திமிங்கலங்கள் சுறாமீன்கள் கப்பலை கவிழ்க்கலாம், குடிநீர் உணவு தட்டுப்பாடு ஏற்படலாம், திசை மாறி திண்டாடி வாடலாம். இப்படி எண்ணற்ற ஆபத்துகள் கடலில் காத்திருக்கின்றன. எப்போது அதற்கு ஆபத்து இல்லை? கம்பீரமாக கரையில் நங்கூரம் பாய்ச்சி நின்று விட்டது என்றால் அழிவும் இல்லை, ஆபத்தும் இல்லை. ஆனால் கரையில் பாதுகாப்பாக நிற்பதற்காகவா கப்பல் கட்டப்பட்டது? கடலின் ஆபத்துகளை கபலீகரம் செய்து கொண்டு கரை மாறி கரை சேர்ந்து கடலில் பயணிக்கத்தான் கப்பலை ஒழிய, கரையில் பாதுகாப்பாக நிற்க கோடி கோடியாக கொட்டி யாராவது கப்பல் கட்டுவார்களா? ஆகாய விமானம் ஆபத்து இல்லாமல் இருப்பது எங்கே? தரையில்தான். என்ஜின் கோளாறு வராது, தீ பிடிக்காது, விண்ணோக்கி பாயும் போது புவியீர்ப்பு சக்தியால் விழுந்து நொறுங்காது, கடத்தப்படும் வாய்ப்பே கிடையாது, இன்னொரு விமானத்துடன் மோதாது, தரையிறங்கும் போது அதன் சக்கரங்களை வெளித்தள்ளுமே, அப்படி தள்ள முடியாமல் போனால் தரையில் மோதி தீப்பிடிக்குமே, அந்த ஆபத்து துளிகூட இல்லை. எனவே விமானத்தை விண்ணிலேயே செலுத்தாமல் மண்ணிலேயே வைத்திருக்கலாமா? தரையில் இருக்கும் விமானமும் கரையில் இருக்கும் கப்பலும் பாதுகாப்பானவைதான். ஆனால் அவை அதற்காக உருவாக்கப்படவில்லையே. ஆபத்துகளை எதிர்கொண்டு சவால்களை சந்தித்து சாதித்து காட்டவே கோடி கோடியாக கொட்டி அவற்றை உருவாக்கினார்கள். பய உணர்ச்சியும் பாதுகாப்பு உணர்ச்சியும் தேவைதான். ஆனால் அது மானுட முன்னேற்றத்தை மழுங்கடித்து விடக்கூடாது. தடைகளை விலக்கி ஜெயிக்கத்தான் மனித பிறவி நமக்கு தரப்பட்டுள்ளது. அதுவே மானுட மகத்துவமும் கூட. தடைகள் சவால்கள் தான் உங்களை உங்களுக்கும் உங்களை உலகுக்கும் அடையாளம் காட்டும். எதிர்பற்ற வாழ்க்கை சாத்தியமற்றது. விடுதலை இந்தியாவில் பிரதமராய் சிரித்து ஜொலித்த ராஜீவ் காந்தியை கூட வரலாறு என்றைக்காவது விழுங்கி விடலாம். ஆனால் அடிமை இந்தியாவில் அணு அணுவாய் போராடி அங்குலம் அங்குலமாக நாட்டை மீட்ட மகாத்மா காந்தியை வரலாறு ஒருபோதும் விழுங்காது. விழுங்க நினைத்தால் வரலாற்றை உலகம் விழுங்கிவிடும். மனதில் பதிய வைக்க வேண்டிய வாசகம் இது. ராஜகுமாரர்களின் மணிமகுடங்களை விட தேவகுமாரனான இயேசுவின் முள்மகுடம் உலக புகழ் பெற்றது. நண்பர்கள் நம்மை செதுக்குவதை விட பகைவர்களே நம்மை செதுக்குகிறார்கள். சாதகமான விஷயங்கள் நம்மை சரி செய்வதை விட பாதகமான விஷயங்களே நம்மை பலசாலியாக பாதுகாக்கின்றன. எனவே தடைகள் ஆபத்துகள் வாழ்க்கையின் ஒரு அங்கங்கள். ஆபத்துகளை பற்றிய கற்பனைகள் அனாவசியமானவை. அவை ஆபத்துகளை விட ஆபத்தானவை. அளவற்ற பாதுகாப்பு பய உணர்ச்சியிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். ஒரு மகத்துவமிக்க கவியாக வாழ்வதில் பாரதிக்கு பல சிக்கல்கள் இருந்தன. பாதுகாப்பு உணர்ச்சியால் அவர் சில சமரசங்கள் செய்து கொண்டிருந்தால் பணம் கிடைத்திருக்கும். ஆனால் தமிழ்நாட்டின் எத்தனையோ சுப்புனிகளில் ஒருவனாக செத்திருப்பான் அந்த சுப்பிரமணியன். ஆபத்துகளை எதிர்கொள்ளும் ஆவேசம், அந்த ஆனந்தம், பரவசம், அதுவே அவரை மகாகவியாக்கியது. தந்தை பெரியார் ஒரு தன்னிகரற்ற தலைவர். கடும் எதிர்ப்புகளுக்கு கடுகளவும் கவலைப்படாது தன் கருத்துக்களை மக்கள் முன் வைத்தவர். ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் பேசும்போது ஒரு செருப்பு அவர் மீது வீசப்பட்டது. அவர் தயங்கினாரா? ஒரு செருப்பை வீசினா எப்படி? இன்னொன்னையும் வீசு, ஜோடியா வச்சுக்கலாம். உனக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒன்ன மட்டும் வீசுறியே என்றார். அவர் அல்லவா துணிவுடையவர். அந்த துணிவே அவர் வெற்றியின் ரகசியம் என்கிறார் சொல்வேந்தர் சூகி சிவம். கதை இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி.
நிலவும் மலரும் பாடுது என் நினைவில் தென்றல் வீசுது, நிலை மயங்கி மயங்கி காதலினால் யாடை
கற்றதில் பிடித்தது. பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்ப்பது எப்படி? தன்னம்பிக்கை என்பது வாழ்க்கையின் நெடுந்தொலைவு பயணத்தில் வழிகாட்டும் ஒழுக்கீற்றாக விளங்குகிறது. தன்னம்பிக்கை இல்லாதவருக்கு அறிவும் திறமையும் இருந்தாலும் அதனை வெளிக்காட்டும் தைரியம் இல்லாமல் போகிறது. எனவே பெற்றோர் தனது பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்ப்பது மிகவும் அவசியமான கடமையாகும். சுய சிந்தனைக்கு வழிகாட்டல். குழந்தைகள் சுயமாக சிந்திக்கவும் முடிவு எடுக்கவும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். சிறிய விஷயங்களிலேயே அவர்கள் கருத்துக்களை கேட்டு மதிப்பளிக்க வேண்டும். உதாரணமாக, வீட்டின் சின்ன சின்ன வேலைகளில் அவர்கள் செய்யும் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வது அவர்களுக்கு நானும் மதிக்கப்படுகிறேன் என்ற நம்பிக்கையை தரும். படிப்பும் வீட்டு பணிகளும். கல்வி என்பது அறிவை மட்டுமல்ல நம்பிக்கையையும் வளர்க்கும். படிப்புடன் சேர்ந்து வீட்டு பணிகளில் ஈடுபடுத்துவது குழந்தைகளுக்கு பொறுப்புணர்ச்சி, ஒழுக்கம் மற்றும் சுயநிலை திறனை வழங்கும். உதாரணமாக, தண்ணீர் ஊற்றுதல், புத்தகங்களை அடுக்கி வைப்பது, எளிய சமையல் வேலைகள் போன்றவற்றில் ஈடுபடுத்தலாம். அன்பும் ஒழுக்கமும். குழந்தைகளை அடித்து அச்சுறுத்துவதால் அவர்கள் மனதில் பயம் மட்டுமே ஊறும், தன்னம்பிக்கை வேறே இல்லாமல் போகும். அதேவேளை எதையும் கவனிக்காமல் சுதந்திரம் அளித்துவிட்டால் அவர்கள் பொறுப்பில்லாதவர்களாக மாறலாம். எனவே அன்புடன் கூடிய ஒழுக்கம்தான் தன்னம்பிக்கையை வளர்க்கும் சீரிய வழி. ஊக்கமும் பாராட்டும். நீ ராசா அல்லவா, நீ ராசாத்திதானே போன்ற அன்பான ஊக்க உரைகள் குழந்தைகளின் இதயத்தில் பெரும் வலிமையை ஊற்றும். குழந்தையின் சிறிய சாதனையையும் பாராட்டுவது அவருக்கு அடுத்த முயற்சிக்கு தைரியமாக மாறும். எதிர்மறை வார்த்தைகளை தவிர்த்தல். மக்கு, மண்டு, மண்டூகம் போன்ற இழிவுபடுத்தும் சொற்கள் குழந்தையின் உள்ளத்தை காயப்படுத்தும். இது அவர்களின் சுய நம்பிக்கையை தகர்க்கும். பெற்றோர் ஒருபோதும் குழந்தையை அவமதிக்க கூடாது. மாறாக, குறையை சொல்லும் போது கூட ஊக்கத்துடன் சொல்லப்பட வேண்டும். பயமின்றி தன்னிலை வெளிப்படுத்த உதவுதல். குழந்தைகள் அச்சமின்றி தங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். பயமில்லா மனம், உண்மையான பேச்சு, உயர்வான பண்பு போன்ற குணங்கள் அவர்களின் தனித்தன்மையை வெளிப்படுத்தும். பெற்றோர் குழந்தையின் கேள்விகளை அடக்காமல் ஊக்குவிக்க வேண்டும். தோல்வியை ஏற்க கற்றிருத்தல். தோல்வி என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை பெற்றோர் குழந்தைகளுக்கு விளக்க வேண்டும். தோல்வியில் இருந்து கற்றுக்கொள்வதே வெற்றிக்கான அடிப்படை என்பதை உணர்த்தினால் அவர்கள் எந்த சூழலிலும் தன்னம்பிக்கையுடன் நிற்க கற்றுக்கொள்வார்கள். முன்மாதிரியாக இருத்தல். குழந்தைகள் பெற்றோரை பார்த்தே வாழ கற்றுக்கொள்கிறார்கள். பெற்றோர் சிரமங்களில் தன்னம்பிக்கையுடன் நிற்பதை அவர்கள் கண்டால் அதே குணம் குழந்தைகளுக்கும் தானாக ஊறும். தன்னம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் நாளைய சமூகத்தின் தன்னிறைவு பெற்ற தலைவர்களாக உருவாகுவர். அவர்களுக்கு அன்பு, பொறுப்பு, ஊக்கம், ஒழுக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை சேர்த்து வளர்ப்பதே பெற்றோரின் பெரிய கடமை. தன்னம்பிக்கையே வாழ்க்கையின் முதுகெலும்பு. அதனை பிள்ளைகளுக்கு கொடுப்பதே பெற்றோர் செய்யக்கூடிய மிக சிறந்த பரிசாகும்.
26ஆம் நாள் குடியரசு தினமன்று கலை சேவை செய்து வருவதற்காக நடிகர் மாதவன் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட இருக்கின்றது. இந்திய திரையுலகிற்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக மாதவனுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட உள்ளது. இந்த உயரிய விருதை ஒரு பெரிய பொறுப்பாக கருதுவதாக மாதவன் தெரிவித்துள்ளார். அவர் தனது பதிவில், இந்த பத்மஸ்ரீ விருதை ஆழ்ந்த நன்றியுடனும் பணிவுடனும் ஏற்றுக்கொள்கிறேன். நான் கனவு கூட காணாத இந்த விருது எனது ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் சொந்தமானது. அவர்களின் நிலையான ஆதரவும் நம்பிக்கையும் தான் எனது மிகப்பெரிய பலம். எனது வழிகாட்டிகளின் ஆசீர்வாதம், நலம் விரும்பிகளின் அன்பு, பொதுமக்களின் ஆதரவு எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாம் வல்ல இறைவனின் கருணையினால்தான் இந்த அங்கீகாரம் சாத்தியமாகி உள்ளது. எனது பயணத்தை வடிவமைத்து இந்த தருணத்திற்கு கொண்டு வந்ததில் அவர்கள் ஒவ்வொருவரும் அளப்பரிய பங்காற்றியுள்ளனர் என தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இவர் இயக்கி நடித்த படம் ராக்கெட்ரி தி நம்பி எஃபெக்ட் 2022 வெளிவந்த தேசிய விருது பெற்ற படமாகும்.
அடுத்த பத்மஸ்ரீ விருது மத்திய அரசின் உயர்ந்த விருதான பத்மஸ்ரீ விருது பெறும் பெருமைக்குரிய முதல் ஓதுவார் திருத்தணி சுவாமிநாத ஓதுவா மூர்த்திகள் ஆவார். இவர் 1945ஆம் ஆண்டு திரு நாகரத்ன முதலியார் அவர்களுக்கும் தாயார் சம்பூர்ணம் அவர்களுக்கும் திருக்கருக்காவூர் அருகில் உள்ள ஆலந்தூரில் பிறந்தார். ஆரம்பத்தில் திருக்கடவுர் பிச்சைக்கட்டளை தேவார பாடசாலையில் திரு ரத்னம்பிள்ளை அவர்களிடம் திருமுறை பயின்று பின் தருமயாதீன தேவார பாடசாலையில் திரு திவேலாயுத ஓதுவா மூர்த்திகளிடம் திருமுறை பயிற்சி பெற்றவர். பின் குன்றக்குடி ஆதீனத்திலும் ஆதீனத்தை சார்ந்த பிரான்மலை திருக்கோயிலிலும் ஓதுவாராக பணியாற்றியவர். பின் தர்மயாதீனத்தின் மயிலாடுதுறை குமரக்கட்டுளையில் பணியாற்றியவர். பின்னர் தேவகோட்டை திருமங்கலத்தில் பணி செய்தார். திருத்தணி முருகன் ஆலயத்தில் தமிழக அரசால் நியமிக்கப்பட்டு ஓதுவாராக 25 ஆண்டுகள் பணியாற்றினார். அதுவே அவரது பெயரின் முன் அடையாளமானது. பணி ஓய்வின் பின் சிதம்பரம் வி எஸ் டிரஸ்ட் தேவார பாடசாலையில் ஆசிரியராக பணியாற்றினார். சில காலம் நெய்வேலி நடராசர் ஆலயத்திலும் பின் சென்னை தருமயாதீன பிரச்சார நிலையத்திலும் திருவையாறு ஆலயத்திலும் பணியாற்றினார். தற்காலம் தருமயாதீனம் 27வது குறுமணிகளின் அருள் அன்னையின் வண்ணம் தருமயாதீனத்தின் திருமுறை பாடசாலையில் ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டு பல இளம் ஓதுவார்களை உருவாக்கி வருகிறார். தர்மயாதீனத்தின் உயர்ந்த விருதாகிய திருமறை கலாநிதி பட்டம், தமிழக அரசின் கலைமாமணி விருது, தமிழிசை சங்கத்தின் பன்னிசை பேரறிஞர், திருமுறை இசைத்தமிழ் அறிஞர், திருமுறை இசைத்தமிழ் தஞ்சை சதய விழாவில் தேவார நாயகம் பல பட்டங்களை பெற்றவர். ஏராளமான குறுந்தகடுகளில் இனிமையான திருமுறை இசையினை பாடி பதிவு செய்துள்ளார். திருவாசகம் முழுவதையும் பாடி பதிவு செய்துள்ளார். தற்போது திருநாவுக்கரசர் பதிகங்கள் முழுவதையும் பாடி பதிவு செய்துள்ளார். இலங்கைக்கு அதிக முறை சென்றவர். மலேசியா, சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா போன்ற பல நாடுகளுக்கு சென்று திருமுறை பணியாற்றியவர். எல்லோரிடத்தும் மிகவும் அன்பு பாராட்டும் நற்பண்பு வாய்த்தவர். பல இளம் ஓதுவார்களை உருவாக்கியவர். இவர் சைவம் தழைக்க தனது இனிமையான குரலால் சிவனடியார்கள், திருமுறை பாடி வருபவர்கள், இசைக்கலைஞர்கள் கவரும் வண்ணம் இறைவன் சன்னதியிலும் இசை அரங்குகளிலும் மனதில் இறை உணர்வு ஊறும்படி உருகி பாடி வருபவர். தமிழகத்திற்கு தொல் தமிழிசையாம் பன்னிசை மூலம் பத்மஸ்ரீ விருது பெற்று பெருமை சேர்க்க இருக்கும் ஓதுவார் ஐயாவை இவ்வேளையில் வாழ்த்தி திருவடிகள் வணங்கி மகிழ்கின்றோம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றது. இன்று என்னுடன் கதை நேரத்தை பகிர்ந்து கொண்ட சகோதரி மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை கூறி நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் பல நிகழ்ச்சிகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்னபூரணி கல்யாண சுந்தரம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.
Community Access Radio, every way you want it on planetaudio.org.nz. அன்பு தமிழ்